अधिष्ठाचिद्वा परागर्थप्रमेयेषु इत्यादि वार्तिकोक्तरीत्या भी प्रतिबिंबित चैतन्य अभेदाभिव्यस्य विषयाधिष्ठान चैतन्यं वा न आद्यः आध्यात्मिकसम्बन्धस्य असंप्रतापः न द्वितीयः आवश्यकेन विषयसंसृष्टवृत्तिप्रतिबिम्बितचैतन्येनैव तदज्ञाननिवृत्तिवत् तत्प्रकाशस्यापि उपपत्तौ किं विषयाधिष्ठानचैतन्याभिव्यक्तिकल्पनेन इति हे वेद கேள்வி கேட்டார் घटप्रकाशकं चैतन्यं घटं தெரியறதுக்கு हेतुवाக இருக்கக்கூடிய चैतन्यं இதுதான் घटप्रकाशक चैतन्यं இது எந்த சைத்தன்யத்தை நீங்க சொல்றீங்க வெறும் சுத்த சைத்தன்யம்ங்கிறது இல்லை கட்டப்பிரகாசிக சைத்தன்யம் நான் இப்போ விகல்பம் பண்றேன் நீங்க எப்படி சைத்தன்யம் தானே கட்ட விஷயத்தை பிரகாசப்படுத்தி கொடுக்கக்கூடியது அப்படி சொல்லும் போது அந்த விஷயாகார விருத்தியில பிரதிபிம்பிக்கக்கூடிய சைத்தன்யம் அந்த விஷயத்தை பிரகாசப்படுத்துறது நீ சொல்றீங்களா அதாவது கடாகாரமாக அந்தஸ்கரண விருத்தி வரும்போது அந்த விருத்தியில பிரதிபிம்பிக்கிறதே ஒரு சைத்தன்யம் அந்த பிரதிபிம்பித சைத்தன்யம் கடத்தை பிரகாசப்படுத்தும் இப்படி சொல்றேடா அல்லது கடத்துல பிரதிபிம்பித்த இந்த சைத்தன்யம் கடாவச்சின்னமா இருக்கக்கூடிய சைத்தன்யத்துல ஆவரண அகத்த பங்கம் பண்ணி அந்த கடாவச்சின்ன சைத்தன்யத்தோடு அபிண்ணமாக ஆயிடுறது அப்ப என்ன ஆகும் அது விருத்தி பிரதிபிம்பித சைத்தன்யத்தோடு அபிண்ணமாக ஆன கடாவச்சின்ன சைத்தன்யம் கடத்துல அபிவியக்தமான சைத்தன்யம் இதுதான் கடத்தை பிரகாசப்படுத்துறதுன்னு சொல்றேன் என்ன ரெண்டு விகல்பம் விருத்தியில பிரதிபிம்பிச்சா போறோம் அந்த சைத்தன்யம் தான் அந்த விஷயத்தை பிரகாசப்படுத்துறது அப்படின்னு சொல்றேடா விருத்தியில பிரதிபிம்பிச்சா மாத்திரம் போறாது கடாவச்சின்னமான சைத்தன்யமே தான் எடுத்துக்கணும் ஆனா அந்த கடாவச்சின்ன சைத்தன்யம் அபிவியக்தமாக எப்படி அபிவியக்தமாகனா இந்த விருத்தி பிரதிபிம்பித சைத்தன்யம் போய் அங்க சேர்ந்து அங்க ஆவரணத்தை நிவர்த்தி பண்ணி அதோட ஒன்னாகி அங்க பிரகாசமாக இந்த சைத்தன்யத்தை சொல்றேடா விகல்பம் இதுல முதல் பட்சத்தை வந்து உபதேசதாகஸ்திரி அனுசாரேனா அப்படின்னு போட்டார் உபதேசதாகஸ்திரி அனுசரித்து அவர் பஞ்சதசியில சொல்லியிருக்க அந்த கடைகாக்காரதீர்த்தாச்சித் கடமேவாவகாதையே ஏற்கனவே கூட அந்த ஸ்லோகத்தை சொல்லியிருக்க கடத்திய ஞாபகதா பிரம்ம சைதன்யேன அவபாசியதே கடைகாக்காரதீர்த்தாச்சித் கடைகாக்கார கடங்கர ஆகாரத்தை உடைய அந்த தீனா விருத்தி அந்த விருத்தி ஸ்தாச்சிதுன்னு சொன்னா அந்த விருத்தியில் பிரதிபிம்பித்த சைத்தன்யம் இது கடம் பிரகாசே அப்படின்னு சொன்னாரோ இல்லையோ அதை வச்சு நான் முதல் கேட்டுட்டேன் உபதேசதாகஸ்திரி அனுசாரேன கடாகார தீஸ்தா சித்வா கடாகார விருத்தியில பிரதிபிம்பித்த சைத்தன்யமா சைத்தன்யம் கடத்துக்கு பிரகாசமா அல்லது பராகர்த்த பிரமேயேஷு இத்தியாதி வார்த்திகோக்த ரீத்தியா இந்த பராகர்த்த பிரமேயேஷு யா பலத்வேன சம்மதா சம்வித் சைவேக மேயகா அர்த்தகான்னு அங்க சொல்லியிருக்காரு வார்த்திகத்துல அதாவது பிரமாணத்தினால நமக்கு முன்னாடி ரெண்டு ஒன்று சொல்லணும் விருத்தி பிரதிபிம்பித சைத்தன்யம் ஒண்ணு விஷயாபிவியஸ்த சைத்தன்யம்னு ஒண்ணு விருத்தி பிரதிபிம்பித சைத்தன்யத்தை நாம தியானம் அப்படின்னு சொன்னோம்னா விஷயத்துல அபிவியக்தமாக கூடிய சைத்தன்யத்தை பலம் அப்படின்னு சொல்றது அதை சம்பித்து அப்படின்னு சொல்றது அப்ப இங்க இவர் என்ன சொன்னாருன்னா பராகர்த்த பிரமேயேஷு யா பலத்வேன சம்மதா அந்த விருத்தி ஞானம் வந்ததுனால ஆவரண பங்கம் ஏற்பட்டு பலம்னு சொல்லக்கூடிய அந்த விஷயாபிவியக்த சைத்தன்யம் இருக்கே அதுதான் ஞானம் அதுதான் கட்டத்தை பிரகாசப்படுத்துறது அப்படின்னு இந்த பராகர்த்த பிரமேயேஷுங்கிற வார்த்திகத்துல சுரேஸ்வராச்சாரியார் சொல்றார் அதை வச்சுட்டு பார்த்தோம்னா என்ன ஆகும் விருத்தி பிரதிபிம்பித சைத்தன்யம் கட பிரகாசகம் இல்லை இதனால அந்த விஷயாவச்சின்ன சைத்தன்யத்துல ஆவரண பங்கம் ஏற்பட்டு அது பிரகாசிக்கிறது அப்ப அதுதான் கடத்தையும் சேர்த்து பிரகாசப்படுத்துறது அப்ப கட பிரகாசக சைத்தன்யங்கிறது என்னாச்சு தீ பிரதிபிம்பித சைத்தன்ய அபேத அபிவியக்த அபேதாபிவியக்த விஷயாதிஷ்டான சைத்தன்யம் தான் இந்த கடாவச்சின்ன சைத்தன்யம் தான் அதுதான் அந்த கட்டத்தை பிரகாசப்படுத்துறதுன்னு சொல்றேன் ஆத்தியதா, ரெண்டுமே தப்புன்னு சொல்லுவார். முதல்ல என்னன்னா விருத்தி பிரதிபிம்பித சைத்தன்யம் கட பிரகாசம். முதல் அந்த பட்சத்துல என்ன தோஷம்? ஆத்தியாதிக சம்பந்தஸ்ய அதந்திரதாபாதாத். பிரகாசக சைத்தன்யத்தை தான் திருக்குன்னு சொல்லணும். அப்படியானால் விருத்தி பிரதிபிம்பிதமான இந்த சைத்தன்யம் திருக்குன்னு சொல்லணும். ஞானம்னா அதுதான் சொல்லணும். அப்படியானால் திருஷ்யங்கிறது கடம். ஞானம் திருக்குக்கும் திருஷ்யத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டா, ஞானே திருஷ்யம் அத்தியஸ்தம்னு நீங்க சொல்றீங்க. திருக் திருஷ்யோரோ அத்தியாச சம்பந்தகான்னு இப்படி சொல்லி வருது. அப்படியானால் விருத்தி பிரதிபிம்பிதமான இந்த சைதன்யத்துல பாக்கியமான அந்த கடம் அத்தியஸ்தம் அப்படின்னு சொல்ல முடியுமோ? சொல்ல முடியாது. ஏன்னா அந்த கடம் ஏற்கனவே இருக்கு. உங்க விருத்தி இப்பதான் வந்தது. அப்ப விருத்தி பிரதிபிம்பித சைதன்யம் இந்த சக்கரசன்னிகர்ஷாஸ்தானத்திரிகள்லாம் வந்ததுக்கு அப்புறம் பிற்பாடு பச்சாத்தா வந்திருக்கு. கடமும் ஏற்கனவே அங்க இருந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய அந்த கடம் விருத்தி பிரதிபிம்பித சைதன்யத்துல அத்தியஸ்தம். விருத்தி பிரதிபிம்பித சைதன்யம் தான் அந்த கடத்துக்கு அதிஷ்டானம் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ற தப்பா போடுமே. இந்த விருத்தி பிரதிபிம்பித சைதன்யம் வரதுக்கு முன்னாடியே அந்த கடம் இருக்கேங்க. இருக்கிற கடத்துலதான் உங்களுக்கு இந்திரிய சன்னிகர்ஷம்னா வந்து விருத்தியே உண்டாயிருக்கு. அதனால இந்த விருத்தி பிரதிபிம்பித சைதன்யம் தான் கடத்தை பிரகாசப்படுத்தக்கூடிய சைதன்யம் திருக்கு ஞானம் அப்படின்னு சொன்னால், ஞானத்துக்கும் ஞேயத்துக்கும் அபியாசம் தான் சம்பந்தம்னு சொன்னாலே அது போய்விடும். ஆத்தியாசிக சம்பந்தத்தை அதந்திரதா பாதா, அது அதுக்கு பிரயோஜனம் இல்லை. ஆத்தியாசிக சம்பந்தம் திருஷ்யமாகறதுக்கு, விஷயம் திருஷ்யமாகறதுக்கு காரணம் இல்லைன்னு ஆயிடுச்சு. சரி, இதை விட்டுருவோம். ரெண்டாவது பட்சத்தை எடுத்துக்கோம். விகல்பத்துல நத்வித்தீயா, ரெண்டாவது பட்சத்துல இந்த தோஷம் இல்லை. ஏன்னு கேட்டா அந்த கடாதிஷ்டான சைத்தன்யம் இருக்கு, அதுதான் கட பிரகாசம். ஆனா அப்படியான கடாதிஷ்டான சைத்தன்யம் எப்போதுமே இருக்கு, எப்பவும் கடம் தெரியட்டுமேனு கேட்டா அப்படி இல்லை. இந்த விருத்தி பிரதிபிம்பித சைத்தன்யத்தினால இதோட அபேதாபித்தமாக அது இருக்கணும். ஆவரண பங்கம் வந்து அதோட சேர்ந்து கலந்து போயிருக்கணும். அப்பதான் அது கட்டத்துக்கு பிரகாசிக்கணும்னு சொன்னார். ஜெய் பிரதிபிம்பித சைதன்யம் அபேதாபித்த விஷயாதிஷ்டான சைதன்யம் இப்படி சொல்லிட்டா சரியா போடும். விஷயாதிஷ்டான சைதன்யம்னு சொல்லும் போது வெறும் சைதன்யத்தை வாங்கிக்க வேண்டியது. ஆனா பிரகாசம்னு நாம சொல்லும் போது என்னாகும், இந்த விருத்தி போய் அங்க உள்ள ஆவரணத்தை பங்கம் பண்ணி அந்த விருத்தி சைத்தன்யமும் அந்த விஷய சைத்தன்யமும் ஒன்னாக கலக்கணும். அப்படி கலந்தாச்சுன்னா பிரகாசமாயிடும் ஜீவனுக்கு. அப்படி சொல்ற பட்சத்துல ஏற்கனவே அத்தியாசம் இருக்கு அந்த விஷயாதிஷ்டான சைத்தன்யத்துல. அந்த விஷயாதிஷ்டான சைத்தன்யம் தான் பிரகாசம்னு சொல்லும் பட்சத்துல இந்த ஆத்தியாதிக சம்பந்தம் இருக்கு. ஆத்தியாதிக சம்பந்தம் போல் வராது அப்படின்னு நீ சொல்ல முடியாது. ரெண்டாவது பட்சத்தை எடுத்துக்கோமே அப்படி சொன்னா அதுக்கு வேற ஏதோன்னு சொல்றாரு. நத்வித்தீயா ஆவசியக்கேன விஷயசம்சிலிஷ்ட விருத்தி பிரதிபிம்பித சைதன்யேனைவ தஜான நிவர்த்திவத் தத் பிரகாசஸ்யாபி உபபத்தௌ கிம் விஷயாதிஷ்டான சைதன்ய அபிவ்யக்தி கல்பனேனா இது சேத். இந்த ரெண்டு வேலை பண்ண வேண்டியிருக்கு. தியானத்தினால இந்த கடத்தை பிரகாசப்படுத்தணும்னா அங்க ரெண்டு காரணம். ஒன்னு அஜான நிவர்த்தி, இன்னொன்னு கடத்தை பிரகாசப்படுத்துறது. ரெண்டு வேலை இருக்கு. சாதாரணமா தேஜஸ் வர இடத்துல கூட ரெண்டு வேலை இருக்கு. அங்க இருக்கிற ஆவரணமா இருக்கக்கூடிய இருட்டை நிவர்த்தி பண்றது ஒண்ணு, அங்க இருக்கக்கூடிய பதார்த்தத்துல போய் பட்டு அதை பிரகாசப்படுத்துறது ஒண்ணு, ரெண்டு வேலை அங்க இருக்கு. அதே போல இந்த விருத்தியால அஜான நிவர்த்தி ஒண்ணு ஆகணும், பிரகாசம் ஒண்ணு ஆகணும். இப்ப நான் என்ன கேக்குறேன், இது ரெண்டுமே தியானம் பண்ற காரியம் தான். அஜானத்தை நிவர்த்தி பண்றதாகட்டும், விஷயத்தை பிரகாசப்படுத்துறதாகட்டும், இது ரெண்டுமே தியானம் பண்ற வேலை தானே. இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, அஜானத்தை நிவர்த்தி பண்ணின சைத்தன்யம் எது? அதிஷ்டான சைத்தன்யம் இல்லை, அது அனாதிகாலமா இருந்துட்டே இருக்கு. அதிஷ்டான சைத்தன்யம் அஜானத்தோடு இருந்துட்டு இருக்கு. அதனாலதான் கடல் அத்தியாசமே அங்க வந்திருக்கு. அப்ப என்னாச்சு, அதை நிவர்த்தி பண்றதுக்கு விருத்தி பிரதிபிம்பித சைத்தன்யம் தான் வேணும். இந்த கடாகார விருத்தி வந்து அதுல பிரதிபிம்பித்த சைத்தன்யம் தான் அந்த கடாவச்சின்ன சைத்தன்யத்துல இருந்த ஆவரணத்தை, ஆவரணங்கிற அந்த அஜானத்தை நிவர்த்தி பண்ணினதாக சொல்லணும். அப்ப அஜான நிவர்த்தி பண்ணக்கூடிய அந்த விருத்தி பிரதிபிம்பித சைத்தன்யமே அந்த கடத்தை பிரகாசம் பண்ணலாமே. அப்படி இருக்கும்போது அஜான நிவர்த்தி மாத்திரம் இந்த விருத்தி பிரதிபிம்பித சைத்தன்யம் பண்ணி விட்டுறது பிரகாசம் பண்றதுக்கு அதிஷ்டான சைத்தன்யம் பண்றதுன்னு ஏன் சொல்லணும்? தேவையில்லாமா? அதான் ஆவசியத்தேனா விஷய சம்சிருஷ்ட விற்பி பிரதிபிம்பித சைதன்யேனைவா தத்ஞான நிவர்த்தி வந்து தத் பிரகாசத்தாபி உபபத்து. இந்த விற்பி சம்சிலேஷங்கள்லாம் வேண்டியதுதான். ஏன்னா அனித்யாகார விற்பி சரீரத்துக்குள்ள வந்திருக்கும் போது வெளியில அஜ்ஞான நிவர்த்தி அதனால பண்ண முடியாது. அதனாலதான் பர்வதோ வன்ஹிமாங்கிற இடத்துல வன்ஹி பாதி அப்படின்னு சொல்ல முடியாது. வன்ஹி அப்தி, வன்ஹி இருக்குங்கிறது தெரிஞ்சு போயிடும், ஆனா அதை பிரத்யட்சமா தெரிகிறதுங்கிறது அங்கே சொல்ல முடியாது. ஏன்னா விற்பி அது வரைக்கும் போகல. அதனால நான் இப்ப என்ன சொல்றேன்னா, இந்த விற்பியானது அந்த விஷயத்துல போய் சம்சிலிஷ்டமாக இடிக்கணும். அப்படி இடிக்கின் இருக்கும் போது அந்த விற்பி பிரதிபிம்பித சைத்தன்யம், அந்த விஷயாவச்சின்ன சைத்தன்யத்துல இருக்கக்கூடிய அஜ்ஞானங்கிற ஆவரணத்தை நிவர்த்தி பண்றது. அதை நிவர்த்தி பண்றதோட நிற்காமல் அந்த விஷயத்தையும் சேர்த்து அதுவே பிரகாசப்படுத்துறதுன்னு சொல்றேன். இது அஜ்ஞான நிவர்த்தியை மாத்திரம் வந்துட்டு போயிட்டாங்கன்னு இருக்கு. அப்புறம் விஷயத்தை பிரகாசம் பண்றது, அங்க இருக்கிற அதிஷ்டான சைத்தன்யம் தான் பண்றது. நீ ஏன் இந்த ரெண்டா பிரிக்கணும்? இவர் கேட்கிறார், ஆவசியக்கேன விஷய சம்சிருஷ்ட விற்பி பிரதிபிம்பித சைத்தன்யேன இவ தத் அஜ்ஞான நிவர்த்திவது தத் பிரகாசத்யாபி உபபத்தௌ கிம் விஷயாதிஷ்டான சைத்தன்யாபித்யுக்தி கல்பனேன இதி சே நா பிரகாசகம் தாவது அதிஷ்டான சைத்தன்யம். சித்திக்காரர் இப்ப புரியும்படியாக பதில் சொல்றேன். இந்த பாரு, நான் என்னுடைய பிரக்கிரியை தெரிஞ்சுக்கோ, அதுக்கப்புறம் உன் கேள்விக்கு என்னன்னு பாக்கலாம். பிரகாசகம்னு சொன்னா அதிஷ்டான சைத்தன்யம் தான் பிரகாசம். அதிஷ்டான சைத்தன்யம் தான் விஷயத்துக்கு பிரகாசகம் அப்படின்னு சொல்லிட்டா நிச்சயமா அத்தியஸ்த அதிஷ்டான பாவம் அந்த இருக்கு. அதனால அங்க ஒரு அத்தியாச சம்பந்தம் இருக்குங்கிறதுல சந்தேகம் இல்லை. அதை நான் விட்டே கொடுக்க மாட்டேன். அதனால அதிஷ்டான சைத்தன்யம் தான் பிரகாசகம். தச்ச அத்தியாசேன விஷயஸ்தக சாட்சாத் சம்பத்தம். எப்படின்னா இந்த பிரகாசகம் எதுவோ அது வந்து சாட்சாத்வ சம்பந்தத்தை தான் பிரகாசப்படுத்தும். இது ஒரு சாதாரண நியமம் தான். இந்த பிரதீபம் இருக்கு, வளச்சேர்த்து வச்சிருக்கு. அந்த பிரபை எந்த வஸ்துவில போய் இடிக்குமோ படுமோ அதைத்தான் பிரகாசப்படுத்தும். நேரடியான சம்பந்தமான சாட்சாத் சம்பந்தம். இது ஒரு கட்டத்துல எடுத்துட்டு இருக்கு பிரபை படுறது, அந்த கட்டத்துக்கு பின்னாடியே இன்னொன்னு ஒட்டின் இருக்கு அப்படின்னு சொன்னா அதுல வெளிச்சம் படலைங்கிற பட்ச பரியந்தம் அது வந்து அதை பிரகாசப்படுத்தாரு. பரம்பரையா சம்பந்தம் இருக்கேன்னு கேட்டா சம்பந்தம் இருந்தா போறாரு. சாட்சா சம்பந்தம் இருந்தா தான் அது பிரகாசப்படுத்தும் வெளிச்சம். இந்த பரம்பரா சம்பந்தங்கள்லாம் அங்க உதவாதுன்னு சொன்னார். அதே நியமம் தான் பிரகாசக சைதன்யத்துக்கும். அது எது ஏதோ எந்த பதார்த்தத்தோடு நேரடியாக சம்பந்தப்படுறதோ அதை சேர்த்து பிரகாசப்படுத்தும். அதோட சம்பந்தப்பட்டு பரம்பரா சம்பந்தங்கள்லாம் சொன்னா அங்க பிரகாசப்படுத்தாது. இங்க இப்போ அதிஷ்டான சைத்தன்யம் இருக்கு, இது அத்தியஸ்தத்தோடு நேரடியாக சம்பந்தப்பட்டது. அதுலதானே அத்தியாசமா ஏற்பட்டிருக்கு கட்டாதிகளுக்கு. அதனால தச்ச அதிஷ்டான சைத்தன்யம் விஷயஸ்தக விஷயங்களோடு கூட அத்தியாசேன சாட்சாத் சம்பந்தம். அந்த விஷயங்கள்லாம் அதுல அத்தியஸ்தமாக இருக்கிறதுனால சாட்சாத் சம்பந்தமுடையதாக இருக்கிறது. பிரகாசத்திய ஸ்வயம் பாசமானஸ்ய ஸ்வசம்பத்த சர்வபாசகத்துவம் அப்படி கிளிப்தமேவ. இதுவும் இதுவரை எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், நிச்சிதமான விஷயம். என்னன்னு கேட்டா பிரகாசகம்ங்கிறது தானும் பிரகாசிச்சுட்டு தன்னோடு நேரடியாக சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் பிரகாசப்படுத்தும். வெளிச்சம் அப்படிதான், கடம் தெரியும் போது கடமும் தெரியும் பிரகாசமும் தெரியும். பிரகாசத்தோட சேர்ந்தேதான் கடம் தெரியுது. பிரகாசம் தெரியல கடம் தான் தெரியறதுங்கிறது முடியாது. அதனால பிரகாசமும் கடமும் சேர்ந்துதான் தெரியும். அதை போல இந்த ஞானம் இருக்க கடஜானம், கடமும் ஞானமும் சேர்ந்துதான் தெரியும். வெறும் கடம் தெரிஞ்சு ஞானம் தெரியலேங்கிறது கிடையாது, ஞானம் தெரிஞ்சிருக்கு விஷயம் தெரியலேங்கிறது கிடையாது, ரெண்டும் சேர்ந்துதான் தெரியும்னு இருக்கு. அதனால பிரகாசத்திய ஸ்வயம் பாசமானத்திய அந்த பிரகாசம் தானும் பிரகாசிச்சுண்டு ஸ்வசம்பத்த பாசகம் சர்வபாசகம் தன்னோட சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் சேர்த்து பிரகாசப்படுத்துறதுதான் அதனுடைய சுவாவம். இதுவும் இந்த நியமமும் சித்தமாயிருக்கு. ஏத தனபியுபகமே கல்பனாந்தரே கௌரவாபத்தே. இந்த சித்தமான விஷயத்தை விட்டுட்டு நீங்க வந்து விற்பி பிரதிபிம்பித சைத்தன்யம் இருக்கே இது அங்க விஷயத்தோடு நேரடியாக சம்பந்தப்படாட்டாலும் இங்க இருந்தபடியே அங்க பிரகாசப்படுத்தி விட்டுரும் அப்படின்லாம் கல்பனை பண்றது இருக்க. இது வந்து கௌரவம். எது சித்தமா இருக்கோ அந்த நியமத்தை வச்சுட்டு அந்த விஷயத்தோடு நேரடியாக சம்பந்தப்பட்ட சைத்தன்யம், அந்த விஷயத்துக்கு பிரகாசம்னு சொல்றதுல நமக்கு ஒரு திருஷ்டாந்தம் கிடைக்கிறது. பிரசித்தமான நியமத்துக்கு ஒரு அனுசரணம் ஏற்படுறது. அதை விட்டுட்டு விருத்தி பிரதிபிம்பித சைத்தன்யமே போருமே, அதுதான் அஜ்ஞானத்தை நிவர்த்தி பண்றது, அதுவே அதையே பிரகாசப்படுத்திட்டு போட்டோமே அப்படின்னு சொல்றது இது புது கல்பனையாகும். அந்த கல்பனை தேவையில்லை, அதுல கௌரவம். அதிகப்படியான கல்பனை பண்ணினா அது இது பண்ணாமலே முடியும்னு சொன்னா அப்ப அதை கல்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கௌரவாபத்தே அச்சா தச்ச அனபிவ்யக்தம் நிர்விகல்பக ரூபம் ஆச்சாதித தீபவத்து ந பிரகாசகம் இது தடபிவ்யக்தர் அபேட்சிதா. இப்ப என்னாச்சு, இந்த அதிஷ்டான சைதன்யம் தான் விஷயத்தை பிரகாசம் பண்ணணும். அப்படின்னா கடன் தெரியறதுக்கு கடத்துக்கு ஏதோ அதிஷ்டானமாக இருக்கோ அந்த சைதன்யம் தான் அந்த கடத்தை தெரியப்படுத்தணும். அப்படியானா அதுதான் கடாதிஷ்டான சைதன்யம் எப்போதுமே இருக்கே, எப்ப பார்த்தாலும் தெரியட்டுமே அப்படின்னு கேட்டால் பார்த்தாலும் தெரியும். ஏன்னா அது அனபிவ்யக்தம், அந்த கட்டாதிஷ்டான சைத்தன்யம் இருக்கே அனபிவ்யக்தம் ஆவிரதமாக இருக்கு, அங்க அபிவ்யக்தி ஆகலை. அப்ப எப்படி இருக்குது, நிர்விகல்பக ரூபம், நிர்விகல்பகத்தை போல இருக்கான், நிர்விகல்பகமாக இருக்குன்னு அர்த்தம். தார்க்கால ஒரு நிர்விகல்பக ஞானத்தை சொல்லுவா, அந்த நிர்விகல்பக ஞானம் அதீந்திரியம், சும்மா அனுமானம் தான் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு ஞானம் உண்டுன்னு. நமக்கு வர அந்த அகண்டாகார நிர்விகல்பமா இருக்கே அது அதீந்திரியம் இல்லை, அது பிரத்யக்ஷம். ஆனால் தார்க்கால சொல்லக்கூடிய அந்த நிர்விகல்பகம் இருக்கே அதை வந்து சவிகல்பக ஞானத்தை வச்சுட்டு அது விசிஷ்ட புத்தியாக இருக்கிறதுனால அதுக்கு முன்னாடி விசேஷண புத்தி ஒன்று உண்டாயிருக்கணும் அப்படின்னு அனுமானம் பண்ணி சாதிக்கக்கூடிய விஷயம் அது. அதுபோல இது தெரியாம இருந்துருக்கு, நிர்விகல்பக ரூபம் நிர்விகல்பக துல்லியம்னு அர்த்தம் பண்ணியிருக்க. ஆச்சாதித தீபவது ந பிரகாசகம், தீபம் இருந்துருக்கு ஆனா அதுக்கு ஒரு ஆச்சாதனம் பண்ணி வச்சிருக்கு. ஆச்சாதனம் பண்ணி வச்சிருக்குன்னு சொன்னா அப்ப அதை வந்து எப்படி இன்னொரு விஷயத்தை பிரகாசப்படுத்த முடியும், அந்த ஆச்சாதனத்தை ஆவரணத்தை நிவர்த்தி பண்ணாதான் அந்த விஷயத்தை பிரகாசப்படுத்த முடியும், அந்த மாதிரி இருந்துருக்கு. அதனால தட அபிவ்யக்தி அபேட்சிதா, அந்த கிருதாதிஷ்டான சைதன்யத்துல இருக்கக்கூடிய அந்த ஆவரணத்தை நிவர்த்தி பண்ண வேண்டியது அவசியமாக ஆகிறது. தச்ச பரோக்ஷஸ்தலே விருத்தியவச்சேதேனையும் அபிவியஜியதே. இப்ப பரோக்ஷஸ்தலத்திலும் அபரோக்ஷஸ்தலத்திலும் ஒரு வித்தியாசம், இந்த ஆவரணம் இருக்கே இந்த ஆவரணத்தை ரெண்டா பிரிச்சிருக்கார், பரோட்ச நிவர்த்தியம் அபரோக்ஷ நிவர்த்தியம். அதாவது ஒண்ணு அபானாபாதகம், ஒண்ணு அசத்வாபாதகம். அசத்வாபாதகம்னு சொன்னா இருக்குன்னே சொல்ல வராது, சொல்ல தெரியாது, இல்லை அப்படின்னே சொல்லிடுவோம். அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு விவகாரத்துக்கு காரணமா இருக்கக்கூடியது அசத்வாபாதகம். அப்புறம் இருக்கு ஆனா தெரியல, தெரிய மாட்டேங்கிறது என்ன பாதி அப்படின்னு விவகாரத்துக்கு காரணமா இருக்கக்கூடிய ஆவரணத்தை அபானாபாதக ஆவரணம் அப்படின்னு சொல்றோம். ரெண்டு விதமான ஆவரணம் இருக்கு. இங்க பரோட்ச ஞானம் வர இடத்துல விருத்தியவச்சேதேன அபிவ்யஜதே, அதாவது அந்த அந்த சைதன்யத்துல உள்ள ஒரு ஆவரணம் நிவர்த்தியா இருக்கு. அபிவ்யஜதே அபிவ்யஜதேன்னு சொன்னா ஆவரண நிவர்த்தி மான் பவத்தின்னு அர்த்தம், அதுக்கு ஆவரண நிவர்த்தி ஏற்படுறது. அந்த சைதன்யத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆவரணம் நிவர்த்தி ஆகிறது, அதாவது விருத்தியவச்சேதேன. எந்த ஒரு சைதன்யம் விஷயத்துக்கு அதிஷ்டானமாக இருக்கோ அதே சைதன்யம் தான் விருத்தியிலையும் பிரதிபிம்பிக்கிறது. அப்படி இருக்கும்போது விருத்தியவச்சேதேன ஆவரண நிவர்த்தி ஏற்படுறது பரோக்ஷஸ்தலத்துல. பிரத்யக்ஷஸ்தலத்துல விருத்தியே விஷய தேச பரியந்தம் போய் இருக்கிறதுனால விஷய தேசத்திலேயே அந்த அபிவிருத்தி ஏற்படுறது, இது வித்தியாசம். விஷய தேசம் போகாமல் விஷய பரியந்தம் அந்த விருத்தி போகாமல் உள்ளேயே அந்த விருத்தி வந்து ஆவரண நிவர்த்தி ஆனால் ஒரே ஒரு ஆவரணம் தான் போகும். விஷயம் பரியந்தம் அந்த விருத்தி போனால் அப்ப முழுக்க எல்லா ஆவரணமும் நிவர்த்தி ஆகும். அந்த அபானாபாதகம் அசத்வாபாதகம் ரெண்டு ஆவரணமும் நிவர்த்தியாகிறது. தச்ச பரோக்ஷஸ்தலே விருத்தியவச்சேதே நீங்க அபிவியஜதே, விருத்தியிலேயே அபிவியுக்தமாகிறது. அதனால இப்ப என்ன தெரியுது, அங்க வன்னி இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சு போடுறது. அந்த தெரிஞ்சதுல சந்தேகம் இல்லை, இருக்குங்கிறது தீர்மானமாக தெரியுது. அதனால இவ்வளவு தூரம் அந்த அஜ்ஞானத்தை நிவர்த்தி பண்ணி கொடுத்து பரோட்ச விருத்தி. அபரோக்ஷஸ்தலேது விருத்தி சம்பர்க்காத் ஆபந்த ஜாட்யாபிபவே விஷயே அபிவ்யஜதே விருத்தேகே விஷய பரியந்தத்வா. இப்ப அபரோக்ஷஸ்தலத்துல என்ன விசேஷம், இந்த விருத்தி இருக்கோ இல்லையோ, இந்த விருத்திக்கு சைதன்யத்தை தன்னிடத்துல பிரதிபலிக்கும்படியாக பண்ணிக்கிறதுக்கு வேண்டிய யோகியதை இருக்கு இந்த விருத்திக்கு. விருத்தி ஸ்வச்சமான பதார்த்தம், எல்லாத்தையும் பிரதிபிம்பம் விழாது. கண்ணாடி இந்த மாதிரி ஸ்வச்சமான பதார்த்தத்துல தான் பிரதிபிம்பம் வரும். அதே போல சத்துவகுண பரிணாமமாக இருக்கக்கூடிய அந்தஸ்கரணத்துடைய விருத்தி இருக்கு, இது ஸ்வச்சம். ஸ்வச்சமா இருக்கிறதுனால இதுல சைதன்யத்துடைய பிரதிபலனம் ஏற்படுறது. இதே மாதிரி இந்த விருத்தி இருக்கு, இந்த விருத்தியோடு அந்த விஷயம் சேரும் போது என்ன ஆறுது, விருத்தியோடு சம்பர்க்கத்தினாலே, விருத்தியோடு சம்பந்தத்தினாலே ஆபன்ன ஜாட்யாபிபவே, அந்த கடாதி விஷயம் இருக்கு அதுல உள்ள ஜாட்யம், ஜாட்யம்னு சொன்னா அஸ்வச்சத்துவம், சைத்தன்யம் அச்சைதன்யம்ங்கிற அர்த்தம் இல்லை, ஏன்னா அது போகாது. அந்த கடாதியிலேயே சைத்தன்ய அபிவியக்தி ஏற்படுறதுன்னு சொன்னோம். இது எப்படின்னா விருத்தியோடு சேர்ந்த கட்டத்துல சைத்தன்யத்துக்கும் கொஞ்சம் பிரதிபலனம் ஏற்படுறது. அது வேதாந்த பரிபாஷையில சொல்லியிருக்காரு, அந்த விவரணாச்சாரியாலே சொல்லியிருக்காரு. வெறும் தரையில நமக்கு மூஞ்சியெல்லாம் தெரியாது, முகம் தெரியறதுக்கு யோகியத்தை இல்லைன்னு, அந்த மாதிரி தரையில கூட அலம்பி விட்டுட்டோம்னா, அலம்பி விட்டு அந்த ஈரமா இருக்கும் போது ஜலத்தோடு சேரும் போது கொஞ்சம் அதுல சாய தெரியும், பிரதிபிம்பம் தெரியும். ஏன்னா ஜலத்துக்கு அந்த சக்தி தோல்வியும், அதனால ஜலத்தோடு சேரும் போது அந்த பித்தியாதிகள்ல கூட அந்த ஜலத்தோட சேர்ந்து இருக்கும் போது ஒரு முகம் தெரியக்கூடிய ஒரு இது வருது. அதே போல இந்த விருத்தியோடு அந்த விஷயம் சேரும் போது அந்த விஷயத்துல கூட அந்த சைதன்யத்துக்கு ஒரு அபிவியக்தி ஏற்படுறது. என்ன சொன்னாலும் அதே அதாவது விருத்தி சம்பர்க்கத்தினாலே ஆவரண அஜ்ஞான அபிபவேன்னு இருக்க, சரி, ஆவரணமான இந்த அஜ்ஞானத்துக்கு அபிபவம் ஏற்படுறது, நிவர்த்தி ஏற்படுறதுன்னு அங்க இந்த பாடத்துல அந்த விஷயத்திலேயே ஜாட்டிய அபிபவம் ஏற்படுறது அப்படின்னு கிடைக்கிறது. அதாவது ரெண்டுமே நமக்கு வேண்டியதுதான், வேண்டியதுதான், இதுல இருக்கிறது இந்த விஷயம் கிடைக்கிறது. அதுக்கப்புறம் விஷயே அபிவியஜதே, விஷயோ அபிவியஜதேன்னு போட்டிருக்கு. அப்படி இல்லை, விஷயே அந்த விஷயத்தில் சைதன்யம் அபிவியக்தம் ஆகிறது அப்படின்னு சொல்லணும். முதல்ல விருத்திய வச்சேதேனையும் அபிவியஜதேன்னு சொன்னார். பரோட்சஸ்தலத்துல விருத்தியில தான் அந்த சைதன்யம் பிரதி அபிவியக்தமாகிறது, ஆனா பிரத்யஸ்தலத்துல விஷயத்திலையும் அந்த சைத்தன்யம் அபிவியக்தமாகிறது. விருத்தேகே விஷய பரியந்தத்வா, ஏன்னா இந்த விருத்தி விஷய பரியந்தம் போயிருக்கு. நச்ச பரோட்சஸ்தலேபி ஏவம் பிரசங்கா, பரோட்சஸ்தலத்துல இங்க இருந்து அவ்வளவு தூரம் போயிட்டு ஆகட்டமே, விஷயத்திலையும் அந்த சைத்தன்ய அபிவியக்தி ஏற்பட்டமே சொன்னா, துவார அபாவேனா அந்தஸ்கரண நிர்கத்திய பாவா, அந்தஸ்கரண நிர்கதி நிர்கமனங்கிறது அங்க வர முடியாது. ஏன்னா பாக்கிய இந்திரியம் எங்க போகிறதோ அங்கத்தான் அந்தஸ்கரணம் போகும். அங்க பாக்கிய இந்திரியம் போகல, பரோட்சஸ்தலத்துல சம்பந்தம் இல்லையே, அதனால அந்தஸ்கரணம் அந்த விஷய பரியந்தம் போக முடியாது. அதனால துவாரம் இல்லை, துவாரம் இல்லாததுனால அந்தஸ்கரணம் விஷய பரியந்தம் போகல. இதுதான் பரோட்சஸ்தலத்துக்கும் அபரோட்சஸ்தலத்துக்கும் உள்ள வித்தியாசம். இதனால இப்ப நீங்க பார்க்கலாம், இவன் இந்த கேட்டானே அந்தஸ்கரண தீல இருக்க பிரதிபிம்பித சைத்தன்யம் பிரகாசிதமா, அதிஷ்டான சைத்தன்யம் பிரகாசிதமா, இப்ப நம்ம இதுலேருந்து பதில் வந்ததாக பார்க்கணும். அந்தஸ்கரண தீல இருக்கிற பிரதிபிம்பம் இருக்கே அது பிரகாசிதம் ஆகாது, ஏன்னா அது அதிஷ்டானம் இல்லை. நீயே சொல்லிட்டு ஆத்தியாரிக சம்பந்தத்தை அதந்தரத்துவா பார்த்தா, ரெண்டாவது பட்சத்துக்கு வந்தேன். ரெண்டாவது பட்சத்துக்கு வரும்போது நீ என்ன சொன்னேன், அந்தஸ்கரண பிரதிபிம்பித சைதன்யமே போருமே, எதுக்காக அந்த அதிஷ்டான அபிவியக்தி எல்லாம் அப்படின்னு சொன்னேன். அதிஷ்டான அபிவியக்தி இல்லைன்னு சொன்னா விஷயத்துக்கு பிரகாசமே ஏற்படாது. அதனாலதான் பரோட்சஸ்தலத்துல விஷயத்துக்கு பிரகாசம் ஏற்படல, ஒரே ஒரு ஆவரண நிவர்த்தியானத்தான இருக்குங்கிறது மாத்திரம் பரோட்சமாக தெரிஞ்சதே தவிர விஷயம் தெரியறதுன்னு சொல்ல முடியாது. அதனால விஷயத்துக்கு பிரகாசகம் எது, அதிஷ்டான சைதன்யம். அதனால ரெண்டாவது பட்சம் தான் நான் எடுத்துருக்கேன். அதுல உள்ள அஜ்ஞானத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய சைத்தன்யம் சொன்னா அது ஏதோ வேற சைத்தன்யம் நினைக்க வேண்டாம், அதே சைத்தன்யம் தான் விருத்தியில பிரதிபலிதமாக ஆயிருக்கு. விருத்தி கலந்ததுனால ஆவரண பங்கம் ஏற்படுது. எப்போதுமே ஒரே அஜ்ஞானம், ஒரே ஜானம் தான் அஜ்ஞான நிவர்த்தியும் பண்ணணும், விஷயத்தை பிரகாசனமும் பண்ணணும் அப்படிங்கிற நியமத்தை வச்சுட்டு விருத்தி பிரதிபிம்பித சைத்தன்யமே அஜ்ஞானத்தை நிவர்த்தி பண்றதுங்கிற காரணத்தினால அதுவே விஷயத்தை பிரகாசமும் பண்ணட்டுமே அவர் கேட்டிருந்தார். இப்ப இவர் நாங்க என்ன சொல்றோம் சொன்னா, விருத்தி பிரதிபிம்பிர சைத்தன்யம் அதே தான். எந்த சைத்தன்யம் விஷயத்துக்கு பிரகாசிக்கணும்னு சொல்றேனோ அதே சைத்தன்யம் தான். ஆனா விருத்தி பிரதிபிம்பித ரூபேன அது அதிஷ்டானம் இல்லை. விஷயத்துக்கு அதிஷ்டானமாக இருக்கக்கூடிய அந்த சைத்தன்யமே தான் விருத்தியில பிரதிபலிதமாக ஆன காரணத்தினால அந்த ஆவரணத்தை நிவர்த்தி பண்றது. அதே சமயத்துல விஷயத்துக்கு அதிஷ்டானமாக இருக்கிறதுனாலே அது விஷயத்துக்கு பிரகாசமாகும். ரெண்டு ஒரே சைத்தன்யம், ஆனா ரெண்டு ரூபம். விருத்தியில அது பிரதிபலிச்சு அஜ்ஞானத்தை நிவர்த்தி பண்றது, விஷயத்துக்கு அதிஷ்டானமாகி விஷயத்தை பிரகாசப்படுத்துறது ஒண்ணு. அதனால அஜ்ஞானத்தை நிவர்த்தி பண்றது வேறு, விஷயத்தை பிரகாசப்படுத்துறது வேறு அப்படிங்கிறது இல்லை. ஒரே சைத்தன்யம் தான் ரெண்டு காரியத்தையும் செய்யறது. ஆனா நீ சொன்னீங்க நியாயாமத்துக்காரர் சொன்னார், அந்த விருத்தி பிரதிபிம்பித சைத்தன்யமே அஜ்ஞான நிவர்த்தி பண்றதுக்காக எப்போ வேணுமோ அப்ப அதுவே பிரகாசப்படுத்தணுமே, அதை விட்டுட்டு வேற சைத்தன்யம் அனுஷ்டான சைத்தன்யம் தான் பிரகாசப்படுத்துறதுன்னு ஏன் சொல்லணும்னு கேட்டாரு. அதுக்கு என்ன பதில்னு சொன்னா, விருத்தி பிரதிபிம்பித சைத்தன்யம் கூட அந்த அனுஷ்டான சைத்தன்யம் தான், வேற சைத்தன்யம் இருக்கு. இதாயிடுச்சு இந்த கேள்விக்கு பதில் ஆயிடுச்சு. இதுக்கு அடுத்தது அடுத்த கேள்வி. நானும் விருத்தேகே இந்த கேள்விகளாம் பரஸ்பர சம்பந்தம் கிடையாது. இது ஒரு தனி கேள்வி, தனித்தனியா துண்டு தண்டமா கேள்வி, பரஸ்பரம் இதுக்கப்புறம் இது இதுக்கப்புறம் இதுன்னு இது கணக்கு கிடையாது. நானும் விருத்தே சதாகாரத்துவம் நதாவத் தத் விஷயத்துவம். இப்போ இது ஒரு முக்கியமான விஷயம்தான். சதாகார விருத்தி தடாகார விருத்தின்னு சொல்றா இல்லையா, விருத்தி வந்தது என்ன விருத்தின்னா கடாகார விருத்தி பட்டாகார விருத்தி. அந்த ஆகாரங்கிறதுனா என்ன, இது இங்க அவரே கேட்டார், அதை வந்து ஸ்பஷ்டமாக சொல்லணுங்கிறதுக்காக அதை எடுத்துக்கிறேன். விருத்தேகே கடாகாரத்துவம், இந்த விருத்தி கடாகாரமாகிறதுன்னு சொல்றதே, அந்த விருத்தியில கடாகாரத்துவங்கிறது என்ன, இது சொல்லலாமா? கட விஷயகத்துவம், இதுதான் கடாகாரத்துவம். கடாக எந்த விருத்தி கடத்தை விஷயக்கரிக்கிறதோ அது கடாகாரம்னு சொல்றது. இப்படி சொல்லலாமா? சொல்லவே முடியாது. விஷயத்துவத்தை நிரூபணம் பண்ண முடியாது. நீ தானே சொன்ன இங்க ஆரம்பத்துல அத்வைத சித்தி, அத்வைசித்தியில இதுக்கு முன்னாடியே சித்துக்ஷாதி கிரந்தத்திலேயே அத்வைத்தியே விஷயத்துவம்னு சொன்னா என்ன, அது என்னதுன்னு சொல்லி ஒரு பத்து விகல்பம் பண்ணி ஒரு விகல்பமும் சரியா வராது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பிரிச்ச சம்பந்த கிரந்தத்துல கடைசியில அத்தியாய ஆத்தியாத்மிக தாரகாத்தின்னு சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப விஷயத்துவம்னு இங்க நீங்க சொன்னீங்கன்னா அதே இதெல்லாம் நான் திருப்பி உங்க பக்கம் போடுவேனே. நான் விஷயத்துவம்னு சொன்னா நீ என்ன தோஷத்தை சொன்னியோ அதே தோஷம் தானே உனக்கும். அதனால துவஜைவ நிராசா, விஷயத்துவம்னா என்ன அப்படின்னு நிர்வச்சனம் பண்ணிட்டு அந்த ஒன்பது விதமா அதை விகல்பம் பண்ணி எல்லாம் தப்புன்னு சொல்லியாச்சு. நீயே சொல்லிட்டு நாபி தஸ்மின் சைதன்யோபராக யோக்கியதாபாதகத்துவம் தடஜான அபிபாவகத்துவம் வா. விஷயத்துவத்தை இந்த மாதிரி ரெண்டு நிமிஷம் சொல்லலாமே. விஷயத்துவம்னா விஷயத்துவம் இல்லை, ஆகாரத்துவம். விருத்தியில ஆகாரத்துவங்கிறது என்ன, சதாகாரத்துவங்கிறது எந்த விருத்தியால அந்த விஷயத்தில் சைதன்ய அபிவியக்தி ஏற்படுறதோ, ஒரு விருத்தி எந்த விஷயத்துல சைதன்யாபிவியக்தி ஏற்படுறதுக்கு ஹேதுவாகிறதோ அந்த விருத்தியை அந்த விஷயாகாரமாக சொல்லலாம். கடாகார விருத்தின்னு ஒரு விருத்தி வந்தால் இந்த விருத்தி கடத்துல சைதன்ய அபிவியக்தி ஏற்படுறதுக்கு ஹேதுவாகிறது, அதனாலதான் இது கடாகாரம்னு சொல்றோம். அப்ப எந்த விஷயத்துல சைதன்யோபராகம் ஏற்படுறதுக்கு ஒரு யோக்கியத்தை உண்டு பண்ணக்கூடியதாக ஒரு விருத்தி இருக்கோ அந்த விருத்தியை அந்த விஷயாகாரமாக சொல்லலாம். தஸ்மின் சைதன்யோபராக யோக்கியதாபாத தத்துவம் ஒண்ணு. இன்னொன்னு சொல்லலாம், தடஜான அபிபாவகத்துவம் வா. எந்த விருத்தியால அந்த விஷய சைதன்யத்துல ஆவரண அபிபவங்கிறது ஏற்படுறதோ அந்த விருத்தி அந்த விஷயாகாரம் இப்படி சொல்லலாமே. தத்தனா என்ன, இந்த ரெண்டு இடத்துலயுமே தச்சப்துங்கிறது விஷயத்தை பராமரிச்சுக்கிறது. அந்த விஷய தடஜான, அந்த விஷய சம்பந்தப்பட்ட அஜ்ஞான அபிபாவகத்துவம், அந்த விஷயத்துல வரக்கூடிய அந்த ஆவரணம் இருக்கு அஜ்ஞானம், அந்த அஜ்ஞானத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய சக்தியுடைய விருத்தி இருக்கு, இதைத்தான் சதாகாரம்னு சொல்றது அப்படின்னு சொல்லாமே. உபயோரபி சதாகாரத்துவ பிரயோஜியத்துவேன தத்துவாயுதா சொல்றது, இது தப்புன்னு சொல்ல முடியாது. இது வஸ்து ஸ்திதியாக இருக்கலாம், ஆனா புரிய வைக்கிறதுக்கு இது உபயோகப்படாது. ஏன், எந்த மாதிரி விருத்தி வந்தால் விஷயத்துல சைத்தன்யோபராகம் ஏற்படும். கடத்துல சைத்தன்யோபராகம் வரணும்னு சொன்னா அதுக்கு ஹேதுவான விருத்தி எப்ப ஏற்பட்டதுன்னு கேட்டார். கடாகார விருத்தி நீங்க பதில் சொல்லணும். கடாகார விருத்தி தான் கடத்துல சைத்தன்ய சம்பந்தம் ஏற்படுறதுக்கு ஹேதுவாகும். சரி, அப்ப கடாகாரத்துனா என்ன அப்படின்னு கேட்டா, எந்த விருத்தி கட்டத்துல சைத்தன்யோபராகம் ஏற்படுறதுக்கு ஹேதுவாகுமோ அதுதான் கடாகார விருத்தின்னு சொன்னா இது அன்யோன்யாசிரியமான இருக்கு இல்லையா? இது சரியா வரல. முதல்ல சதாகாரத்துங்கிறது புரியும்படியா சொல்லிட்டு, ஓ இப்பேற்பட்ட விருத்தி தான் அந்த கட்டத்துல கடாகார விருத்தி, இதுதான் கட்டத்துல சைத்தன்யோபராகத்துக்கு ஹேதுவாகிறது அப்படின்னு சொல்றதை விட்டுட்டு, இந்த விருத்தி கடத்துல சைத்தன்யோபராகம் வரத்துக்கு ஹேதுவாக இருக்கிறதுனாலதான் கடாகாரமா இருக்கு அப்படின்னு சொன்னாரு. அப்ப நான் கேட்கிற கேள்வி, எந்த விருத்தியானது அந்த சைத்தன்யோபராகத்துக்கு ஹேதுவாகும் அப்படின்னு கேட்டா பதில் இல்லாத போயிருக்கும். அதனால இது சதாகாரத்துவ பிரயோஜ்யம். இதே மாதிரி கடத்துல வரக்கூடிய ஆவரணத்தை கடத்துல இருக்கக்கூடிய ஆவரணத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய விருத்தி எது, அந்த ஆவரண அபிபாவக விருத்தி எதுன்னு சொன்னா கடாகார விருத்தின்னு நீங்க சொல்லலாம். அப்ப கடாகாரத்துவம்னா என்னன்னு கேட்டா, அந்த ஆவரணத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய சக்தி உள்ளதுன்னு சொன்னதுன்னா இதுவும் சரியா இல்லை. உபயோரபி, உபயோகம்னா விஷயே சைதன்யா சைதன்ய உபராக யோகியதா சம்பாதனம், விஷயே அஜான ஆவரண அபிபவா, இது ரெண்டும், இந்த ரெண்டு காரியமும் சதாகாரத்துவ பிரயோஜ்யத்துவேன, அந்த விருத்தி சதாகாரமாக இருக்கிறதுனாலதான் இந்த ரெண்டு காரியமும் ஏற்படுறது. அதனால சதாகாரத்துவம்னா என்னன்னு சொன்னா இதையே சொல்லி நீங்க பதில் சொல்லிட்டாரு, தத்துவ ஆயோகா. சரி, ஆகாரம் ஆகாரம் சொன்னா லோகத்துல வேற ஒரு ஆகாரம் சொல்லுவாங்க, கடத்துல ஆகாரம் இல்லை இருக்குன்னா இப்படி உருண்டே காமிச்சிருக்கு, இந்த மாதிரிதான் ஆயிடுமோ அப்படின்னு சொன்னா அது நீங்க ஒத்துக்கவே முடியாதுன்னு. நாட்டு கட்டாதிபத்து பிருது புத்னோதராத்யாகாரத்துவம், புத்தனம்னு சொன்னா அடி, அடிபாகத்துக்கு பிருது, அதாவது பிருதுனா அகலமானது, கடம் எப்பவுமே அதோடைய கழுத்து சுருங்கி இருக்கும், உதரம் பெருசா இருக்கும் இல்லையா, அடியில இப்படி 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 அழகா இருக்கும் உதரம், பிருது புத்தன உதர ஆகாரம், இதெல்லாம் தான் அந்த கம்பு கிரீவாதிபத்தம் இப்படி எல்லாம் சொல்லுவோம், அந்த கழுத்து எப்படி இருக்கு, இதெல்லாம் வந்து கடத்துல தான் இருக்குமே தவிர விருத்தியில இருக்க முடியாது. இது ஞானம் இல்லையா, இது கடத்துடைய கடத்தை சேர்ந்த ஆகாரம், இதெல்லாம் அந்த அவயவங்களுடைய ஒரு சம்ஸ்தான விசேஷம்னு சொல்லலாம், சன்னிவேச விசேஷம், இதெல்லாம் அந்த கடத்துல இருக்கும், விருத்தியில இருக்க முடியாது. விருத்திலேயே இருக்குன்னு சொன்னா அப்ப கடமே வேண்டாம் தனியா, இதுதான் சாகார ஞானவாதம்னு சொல்றது. விஞ்ஞானவாதி என்ன சொல்றான், இதெல்லாம் ஞானத்திலேயே இருக்கு, அதனாலதான் வெளியில விஷயங்கிறது வேண்டாம், தியானம் தான் விஷயமாக்குகிறது அப்படின்னு சொல்றான். அது நமக்கு இஷ்டம் இல்லை. நாட்டி கதாதிபத்து பிருதுபுத்தனோதராத்யாகாரத்துவம் சாகாரவாதாபாதாது, தியானமே சாகாரம் விஷயாகாரமாக இருக்கு, விஷயமாகவே இருக்குன்னு சொல்லக்கூடியது விஜயானவாதம் பௌத்தவாதம், அது உனக்கு இல்லை. சம்ஸ்தானஹீன ஜாதி குணாதி விருத்தேகே நிராகாரத்துவ பிரசங்கா, இது ஒண்ணு. நீங்க இது மாதிரி ஆகாரம் சொல்றீங்களே, திரவியத்துக்கு ஒரு அவயவங்கள் இருக்கக்கூடிய பதார்த்தத்துக்கு நீங்க ஆகாரம் சொல்லலாம், கடன்னா இப்படி காமிக்கலாம். சரி, இதுக்கு சம்ஸ்தானம்னு சொல்ல, அவயவ சம்ஸ்தானம், அவயவ சம்ஸ்தானம்னு சொன்னா அந்த அவயவங்களுடைய ஒரு சேர்க்கை, ஒரு விதமான சேர்க்கை, இப்படி சேர்த்தாக்க ஒரு ஒண்ணு, இப்படி சேர்த்தா வேற விதமா சேர்த்தா இன்னொன்னு, அந்த மாதிரி பதார்த்தங்கள் மாறும். அந்த மாதிரி சம்ஸ்தானம் திரவியத்துல சொல்லலாம், சம்ஸ்தானம் இல்லாத ஜாதி குணம் கிரியே இதுக்கெல்லாம் நீங்க என்ன ஆகாரம் சொல்ல முடியும் இல்லையா? பதார்த்தத்துக்கு திரவியத்துக்கு சொல்லலாம் அது உருண்டையா இருக்கு அப்படி இருக்கு அப்படி இருக்கு, ஆனா அதுல குணத்துக்கு என்ன சொல்றது, ஜாதிக்கு என்ன சொல்றது, கோத்துவம் கோத்துவாகாரமா இருக்குன்னு சொன்னா கோத்துவாகாரமா எப்படி ஆகியும் அந்த, அதனால ஏன்னா அதெல்லாம் நிராகாரமா இருக்கு. ஜாதி குணாதி விருத்தேகே அப்படின்னா ஜாதி குணாத்தியாகார விருத்தி இருக்கே அந்த விருத்தி நிராகாரமாக போயிடும், இந்த மாதிரி ஆகாரம் சொல்ல முடியாது. இன்னொன்னு கடபட்டவு இது சமூகாலம்பனே விருத்த நானாகாரத்துவ ஆபத்தே, கடம் பட்டம் ரெண்டும் எதிர்த்தாவது இருக்கு, ரெண்டையும் ஒரே சமயத்துல பார்க்கலாம். இது சமூகாலம்பன ஜானம் கடப்பட்டவு இருக்கு, பக்கத்துல பக்கத்துல இருக்கு, நமக்கு ஒரே சன்னிகிரகத்தால ரெண்டும் தெரியுதுன்னு சொன்னா கடமும் பட்டமும் சேர்ந்துதான் தெரியுது. இது சமூகாலம்பன ஞானம்னு சொல்றது. இந்த இடத்துல விருத்தியில என்ன ஆகாரம், இது கடாகாரமா பட்டாகாரமானு சொன்னா ரெண்டும் ஆகாரங்கிறோம். இது கடாகாரமா, இது எப்படி நீங்க சொல்றபடி உருண்டை எப்படி, கடத்துடைய ஆகாரம் வேற, பட்டத்தினுடைய ஆகாரம் வேற. இப்ப இந்த விருத்தி எந்த ஆகாரத்துல இருக்கு, கடம் போல உருண்டை ஆக வந்திருக்கா, இல்ல பட்டம் போல நீண்டு இப்படி அகலமாக வந்திருக்கா, எப்படி வந்திருக்கு? தப்பா போடும் இல்லையா, இப்படி வந்தா அப்படி வர முடியாது, அப்படி இருந்தா இப்படி வர முடியாது. அதனால இந்த ஆகாரங்கிறது விருத்தியில வரக்கூடிய ஒரு அவயவ சன்னிவேச விசேஷம்னு சொன்னா இங்கெல்லாம் தப்பா போயிடும். கடப்பட்டவோ இது சமூகாலம்பனே விருத்த நானாகாரத்துவ ஆபத்தேஷ்ச இது ஹே நா, இதுக்கு பதில் சொல்றாங்க. அஸ்தீத்தியாதி தத் விஷயக வியவஹார பிரதிபந்தக அஜான நிவர்த்தன யோகியத்துவஸ்ய தத் சன்னிகிருஷ்ட கரண ஜன்யத்துவஸ்ய வா தடாகாரத்துவ ரூபத்வாத். இங்க தடாகாரம்னா நீங்க நினைக்கிற மாதிரி அந்த ஆகாரத்துக்கு ஆறுது அப்படின்னு நினைக்கிட்ட, இது ஆகாரம் இல்லை. அப்ப என்னது, இந்த வஸ்து அஸ்தி பாதி இப்படி எல்லாம் விவகாரம் வருது இல்லையா, அயன் கடகா அஸ்தி தெரியாதபடின்னு கடவஸ்தின்னு ஒருத்தனாலும் சொல்ல முடியாது இல்லையா. கடவஸ்தி கடோ பாதி இத்தியாதி கட விஷயக விவகாரம் இருக்கு. இந்த விவகாரத்துக்கு பிரதிபந்தகமாக அஜ்ஞானம், ஞானம் வர்றதுக்கு முன்னாடி அஜ்ஞானங்கிறது இப்பேற்பட்ட விவகாரத்துக்கு பிரதிபந்தகமாக இருக்கு. அப்பேற்பட்ட பிரதிபந்தக அஜ்ஞான நிவர்த்தன யோகியத்துவம் இந்த கடோஸ்தி கடோ பாதி அப்படிங்கிற விவகாரத்துக்கு பிரதிபந்தகமாக எந்த ஒரு அஜ்ஞானம் இருந்ததோ அந்த அஜ்ஞானத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய யோக்கியதை இருக்கே விருத்தியில, அந்த விருத்தியை தான் ஆகாரம் ஆகாரம்னு சொல்றது. கடோஸ்தி அப்படிங்கிற விவகாரத்தின் பிரதிபந்தகமான அஜ்ஞான நிவர்த்தி ஜனன யோக்கியத்துவம் இதுதான் கடாகாரத்துவம். படோஸ்தி அப்படிங்கிற விவகாரத்தின் பிரதிபந்தகமான அஜ்ஞான நிவர்த்தி யோக்கியத்துவம் இது பட்டாகாரத்துவம், வேற ஒன்றும் இல்லை. இது எல்லாத்தையும் சொல்லலாம், ஜாதி இது எல்லாமே இது ரூப கடவு ரூபவாம் அப்படின்னு சொல்லணும். முதல்ல கடன் தெரியும், ஆனா ரூபம் இருக்கா இல்லையான்னு சந்தேகம் இருக்குதுன்னு வச்சுக்கோம். அப்ப கடவு ரூபவான்ங்கிற இந்த விருத்தியால அந்த அஜ்ஞான நிவர்த்தி ஆகும். அப்ப கடவு ரூபவான் ரூபவானையோ ஹோதி அப்படிங்கிற ஒரு ஜானம் இருக்கு, விவகாரம் இருக்கு. இந்த விவகாரத்துக்கு பிரதிபந்தகமான அஜ்ஞானத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய யோகத்தை உள்ள விருத்தியாக இருக்கிறதுனால இதை ரூபாகார விருத்தின்னு சொல்லலாம், ஜாத்தியாகார விருத்தி சொல்லலாம், இந்த மாதிரி விருத்தி சொல்லலாம். ஆக இது ஒண்ணு சொன்னான், அஸ்தீத்யாதி தத்விஷயக விவகார பிரதிபந்தக அஜ்ஞான நிவர்த்தன யோகியத்துவம் ஒண்ணு, தத்சன்னிகிருஷ்ட கரண ஜன்யத்துவஸ்யவா தராகாரத்துவ ரூபத்துவா. தத்சன்னிகிருஷ்ட கரண ஜன்யத்துவம், தத்துன்னு சொல்லி விஷயத்தை வாங்கிக்க வேண்டியது, அந்த விஷயத்தோடு சன்னிகிருஷ்டன்னா சம்பந்தப்பட்டது, கரணன்னா பிரமாணம், விஷயத்தோடு சம்பந்தப்பட்ட பிரமாணத்தினால எந்த விருத்தி உண்டாகிறதோ அந்த விருத்தி அந்த விஷயாகாரம். இப்ப சக்குராதி இந்திரியங்களை எடுத்துட்டோம்னா அது கடாதி விஷயங்களோடு சம்பந்தப்பட்டு அதனால அந்த விருத்தி உண்டாகிறது, அப்படியானால் இந்த விருத்தி கடாகாரம். இது வியாப்தி ஞானத்துக்கு எடுத்துக்கலாம், வன்னி வியாப்தி ஞானத்தினால உங்களுக்கு வன்னி அனுமதி வருது. அப்படியானால் வன்னி விஷயகமான வியாப்தி ஞானம் இருக்கு, அது வன்னியோடு சம்பந்தப்பட்ட இதாச்சே, இதுதானே எங்க பிரமாணம், அதனால வந்த விருத்தி வன்னியாகாரம். இதே மாதிரி சப்தத்துல சப்தத்துக்கு பதார்த்த ஜானம் கேது, அர்த்த ஜானம் வேணும், பத ஜானம் அப்புறம் அர்த்த ஜானம் தான், அந்த அர்த்த ஜானம் இருக்கு அர்த்தோபக்ஷதி, அதனால ஏற்படுறது, அதனால அந்த விருத்தி அர்த்தாகாரமாக ஏற்படுறது, சப்த போதார்த்தமான விருத்தி, இந்த மாதிரி எல்லாம் சொல்லலாம். இந்த மாதிரி தத்சன்னிகிருஷ்ட கரண ஜன்யத்துவஸ்தவா தடாகாரத்துவ ரூபத்வா. ஆனால் சித்திகாரர் சொன்ன இந்த விஷயத்துல கொஞ்சம் கிளேசம் இருக்கு, அந்த ஒரு அன்னோன்யாச்சரியம் மாதிரி சொன்ன ஒரு இது வந்துட்டு இருந்தது இல்லையா முன்னாடி, அதையும் கொஞ்சம் வருது. இந்த அஸ்தீத்யாதி தத்விஷயக விவகார பிரதிபந்தக அஜ்ஞான நிவர்த்தன யோக்கியம்னு சொன்னது, இந்த விருத்தி இந்த விவகார பிரதிபந்தம் பண்ண இந்த இப்பேற்பட்ட அஜ்ஞானத்தை நிவர்த்தி பண்றதுக்கு யோக்கியமானதுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது இல்லையா, அந்த அஜ்ஞான நிவர்த்தி ஆனதுக்கு அப்புறம் பலத்தை வச்சுட்டு கண்டுபிடிக்கிறதுன்னு சொன்னா அது முன்னாடி கண்டுபிடிக்க முடியும் ஆகாது. அதனால முதல்ல வகுத்தி வரட்டான், அப்ப என்ன வருதுன்னு பார்க்கலாம், அதுக்கப்புறம் கண்டுபிடிப்போம்னு சொன்னா அது முன்னாடி சொல்லி எழுதணும் இல்லையா. பலகல்பியம்னு சொல்லிட்டோம்னா அது தெரியா வரும். அதனால இந்த யோக்கியதா வச்சு எடுக்கணும் எப்போதுமே சொல்லணும். இந்த இது எப்படி சொல்லுவானா, ஒரு தண்டம் கட்டத்துக்கு காரணம்னு நம்ம பார்க்கறோம். இப்ப வேற ஏதோ ஒரு தண்டம், அரண்யஸ்த தண்டம் காட்டுல கிடக்கு, அதை எடுத்து யாரும் குடம் பானை எல்லாம் தயார் பண்ணல. இப்ப அந்த தண்டத்துக்கு இந்த கட்டத்தை உண்டு பண்ணக்கூடிய யோக்கியத்தை இருக்கு இல்ல அப்படிங்கறத எப்படி கண்டுபிடிக்கிறது? யாராவது பண்ணினதுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும்னு இல்ல. அதுக்குதான் யோக்கியதா வச்சு எடுக்கமா ஒரு ரூபத்தை சொல்லுவோம். அது என்னன்னா காரணத்தை வச்சு எடுக்கிறது. இப்ப எந்த ஒரு தண்டம் கட்டத்தை உண்டு பண்ணினதோ அந்த இடத்துல அந்த தண்டத்துக்கு தண்டத்துவங்கிற ஒரு ரூபம் இருக்கு, தர்மம் இருக்கு இல்லையா. இதே தண்டத்துவங்கிற தர்மம், இது காரணத்தை வச்சு எடுக்கிற தர்மம்னு சொல்றது. இது அந்த அரண்யஸ்த தண்டத்திலும் இருக்கு, அது இருக்குன்னா அது யோக்கியத்தை இருக்கு. அதனால தண்டம் உண்டாக்கப்பட்டதோ படலையோ வேற எல்லாம் சாமகிரி சேரல, யாரும் ஆள் எடுத்து அதை எடுத்துக்க வரல, அங்கேயே அது உற்பத்தி ஆகி விநாசமும் ஆயிடுச்சு, அதனால அது கட்டத்தை உண்டு பண்ணலையே தவிர அந்த யோக்கியத்தை எதுக்கு இருக்கு? யாராவது ஒரு பணி எடுத்து பண்ணிருந்தா பண்ணிருக்கலாம். அத போல இந்த யோக்கியத்துவம் சொல்றதுக்கு உங்களுக்கு ஒரு தர்மம் சொல்றோம். அதே மாதிரி தன்னிகிருஷ்ட கரண ஜன்யத்துவம் அப்படின்னு சொல்றதே இந்த விருத்தி, அந்த ஜன்யத்துவம் வரணும்னா ஜன்யத்துவத்துக்கு ஒரு அவச்சேதம் சொல்லலாம், அதையும் காரியதா அவச்சேதகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு இடத்துலையும் அந்த அவச்சேதக தர்மங்கிறது சித்திகாரருக்கு விவக்ஷிதமாக இருக்கு. அது என்னது அப்படின்னு கேட்டால் ஆதாராட்சா ஸ்வரூப சம்பந்த விசேஷகான்னு சொல்லுவான். அந்த விருத்தி வரத்தையே இது தெரியும், விருத்தி தெரியறச்சியே இது வந்து ஏகதாகாரமாக இந்த விருத்தி வருது அப்படின்னு தெரியும். அந்த விஷயத்துக்கும் விருத்திக்கும் இருக்கக்கூடிய ஒரு சம்பந்தம் அந்த சாட்சியாலேயே தெரிஞ்சின்றிருக்கு. அந்த சம்பந்தத்தை ஆகாராட்சிய சம்பந்தம், ஆகாரம் வந்து பேர் கொடுத்துருக்கோம் அந்த சம்பந்தத்துக்கு. இதுதான் சதாகாரம். இல்ல சார்த்துக்காக கூட இப்படி சொல்லுவான், இந்த என்ன ஞானத்துடைய ஆகாரத்தை சொல்லு அப்படின்பா. ஞானம்னா நிராகாரம். உதயநாச்சாரிய சொன்னார், அர்த்தேனையும் விசேஷோடி நிராகாரத்தையா தியாம். பௌத்தனை கண்டிக்கும் போது தியானத்துக்கு ஆகாரம் கிடையாது அப்படின்னு அழகா சொன்னார். அதை சொல்லிவிட்டு தியானத்துடைய ஆகாரம் சொல்லு, அயன் கடகா அப்படின்னு தியானம் வந்திருக்கா, பூதலே கடகான்னு வந்திருக்கா, கடவத் பூதலம் வந்திருக்கா, தியானத்துடைய ஆகாரம் என்ன அப்படின்னு கேட்டான். அப்ப அந்த ஆகாரம் ஆகாரங்கிறது என்ன? தியானத்துக்கும் அதுல பாசிக்கக்கூடிய விஷயத்துக்கும் ஒரு சம்பந்தம், அது ஸ்வரூப சம்பந்த விசேஷா அப்படின்னு. ஸ்வரூப சம்பந்த விசேஷான்னு சொல்லியாச்சுன்னா அதுக்கு மேல அதுக்கு பத்தி எதுவும் கேட்கக்கூடாது அப்படின்னு அதோட முடிஞ்சு போச்சு. அத போல அவ்வளவுதான், அதுதான் பதில் இருக்கு. இதுக்கு மேல நோண்டிட்டு போனா அங்க ஒண்ணும் கிடைக்காது. அத போல இந்த விஷயத்துக்கும் அந்த விருத்திக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஸ்வரூப சம்பந்த விசேஷத்தை ஆகாரம் ஆகாரம்னு சொல்றது. இந்த ஆகாரம் தான் இப்ப இங்க சொன்னோமே இந்த யோக்கியத்தை, யோக்கியதா வச்சு இருக்கும். அஸ்தீத்யாதி தத்விஷயக வியவகார பிரதிபந்தக அஜான நிவர்த்தன யோக்கியதா வச்சேதகம் என்னன்னு சொன்னா அந்த தியானத்துல உள்ள ஆகாரம். இது தியானம் தெரியறச்சே தெரியும். என்ன தியானம் வந்ததுன்னு சொன்னா உடனே சொல்றான் இல்லையா, விஷயத்தோட சேர்த்து அதுதான் விஷய ஆகாரமாக அந்த இதா இருக்குன்னு சொல்றது. இதே மாதிரி தத்தன்னிகிருஷ்ட ஜன்யம், தத்தன்னிகிருஷ்ட ஜன்யங்கிறதுலாம் அனுமித்யாதி ஸ்தலத்துல தெரியுமே தவிர இந்த பிரத்யஸ்தலத்துல தெரியாது. இங்கே எதோட எந்த விஷயத்தோட சேர்ந்து இருக்குங்கிறத நீங்க தியானம் வந்ததுக்கு அப்புறம் அனுமானம் பண்ணிக்கணும், முன்னாடி தெரியாது. தியானம் வந்தா தானே இப்போ எதிர்த்தாப்புல இருக்கிற வஸ்து என்னன்னே தெரியும். ஆகையால அதனால சதாகாரத்துவங்கள்லாம் இப்போ அந்த ஆகாராட்சிய குரூப சம்பந்தத்தை போட்டுதான் சொல்லணும். இந்த ஜன்யத்துவம் கூட நீங்க எப்படி சொல்லணும்னா அந்த யோக்கியத்தையை வச்சுதான் சொல்லணும். அந்த யோக்கியத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த ஆகாராட்சிய குரூப சம்பந்த விஷயம் அப்படின்னு பிரம்மானந்தர் எழுதியிருக்கார். சம்பந்தான்னு போட்டேன், இன்னொரு இடத்துல சொரூப சம்பந்த விசேஷம் ஏன்னா அதுக்கு வேற வந்து சொல்றதுக்கு இல்லை. ததுபயஞ்ச ஸ்வகாரணாதீன ஸ்வபாவ விசேஷம். சரி, இந்த விருத்தியானது ஏன் இந்த கடாகாரமாகவே வந்தது, ஏன் பட்டாகாரமா வரல அப்படின்னு கேட்டால் அதுக்கு காரணம் சொல்ல வேண்டும். கடத்தோடு சன்னிகிரகம் வந்தது, அதான் இது வந்தது. அதே மாதிரி வன்னி வியாப்தி ஞானத்தினால இது வந்திருக்கு, அதனால வன்னி ஆகாரமா வந்தது. ஆனா அது அந்த எல்லாருக்கும் அந்தந்த காரணங்கள் தனித்தனியா வச்சுட்டு இருக்கோம். அதனால தது உபயம், உபயம்னா என்ன? அஸ்தீத்யாதி தத்விஷேக வியவகார பிரதிபந்தக அஜான நிவர்த்தன யோக்கியத்துவமோ தத்தன்னிகிருஷ்டகர ஜன்யத்துவமோ இது ரெண்டும் தத்துவ காரணாதீன ஸ்வபாவ விசேஷ. அந்த காரணம் அதுக்கெல்லாம் நியமமா இருக்கு, அதனால வந்தது, வேற எப்படி வந்ததுன்னு கேட்க முடியாது. அதனால நச்ச ஆத்மாஸ்ரயா, இது அடுத்த கேள்வி. இப்போ சித்த முன்னாடி அவர் சொன்னார் இல்லையா, பூர்வபக்ஷி சொல்லிட்டு வரைச்சு ஆகாரத்வம்னா என்ன பராகாரத்வம்னா என்னன்னு கேட்கும்போது தஸ்மின் சைதன்யோபராக யோக்கியதா சம்பாதகத்வம் தத்விஷயக அஜான அபிபாவகத்வம் இப்படின்னு சொல்லிட்டு இப்படி சொல்லக்கூடாது. இது ரெண்டுக்குமே ததாகாரத்வ பிரயோஜியமாக இருக்கு. விருத்தியில ததாகாரத்வம் வந்ததுனாலதான் இது தத்விஷயக அஜான அபிபாவகமாக இருக்குன்னு சொன்னோம். அதே மாதிரி அந்த விஷயத்துல சைதன்யோபராகம் வரத்துக்கு ஹேதுவாகிறதுன்னு சொன்னோம். அப்படி இருக்கும்போது ததாகாரத்வம்னா என்னன்னு சொல்லிட்டு அதையே சொல்றேன்னா எப்படின்னு கேட்டோம். அதாவது இந்த ரெண்டு காரியகாரணம் சொல்றது தத்விஷயக அஜான அபிபவகாங்கிறது காரியம், ததாகார விருத்திங்கிறது ஹேது. அதே மாதிரி தஸ்மின் சைதன்யோபராக யோக்கியதா சம்பத்தி அப்படிங்கிறது ஒண்ணு, தத் ஹேதுத்வங்கிறது ததாகார விருத்தியில இருக்கு. இப்ப என்னாச்சு, இது ரெண்டும் ஒண்ணு பிரயோஜ்யம், காரியங்கிறது பிரயோஜ்யம், காரியங்கிறது ததாகாரத்துவங்கிறது அதுக்கு பிரயோஜகம் அப்படின்னு பிரிச்சு சொன்னோம் இல்லையா. இப்போ இந்த தோஷம் திரும்பி வருமா வராதாங்கிறத காமிக்கிறோம். அதாவது அத்தீத்தியாதி தத்விஷேக விவகார பிரதிபந்தக அஜான நிவர்த்தன யோக்கியத்துவம் போட்டாரோ இல்லையோ. இப்ப அஜான நிவர்த்திங்கிறது காரியம், அந்த நிவர்த்தி பண்ணக்கூடிய அது ஹேதுவாக இருக்கிறது ததாகார விருத்தி. அப்ப ததாகாரத்வங்கிறது ஹேதுவாச்சு, தத் பிரயோஜ்யம் அஜான நிவர்த்தி. அதே கேள்வி திரும்பி வருமா வராதா, இந்த அஜானத்தை நிவர்த்தி பண்ணணும்னு சொன்னா இது ததாகாரமா இருந்தா தான் முடியும். அப்ப அஜான நிவர்த்தி பிரயோஜகம் ஞானத்தை ததாகாரத்துவம். அப்ப ததாகாரத்துவ பிரயோஜ்யம் அதே சொல்லி நீங்க லட்சணம் சொன்னீங்கன்னா அந்த தோஷம் திரும்பி வருதுன்னு கேட்டா அதுக்கு என்ன சொல்ற மச்சா, ஆத்மாஸ்ரேகா நிவர்த்தி ஜனன ஸ்வரூப யோகியதையா ஃபலோபதானத்தை சாத்தியத்துவேன சுவான் அபேட்சணா. அதுதான் இந்த இடத்துல வந்து ஒரு சூச்சனை பண்ணினார். அங்க யோகியத்துங்கிறது யோகியதா வச்சேதக பரியந்தும் போகிறான். அதாவது ஸ்வரூப யோகியதான்னு சொன்னார் இல்லையா, ஸ்வரூப யோகியதான்னு சொன்னா அந்த யோகியதைக்கு அவட்சேதகமான தர்மம் இருக்கு, அதுதான் ஸ்வரூப யோகியதா. இப்ப அரண்யஸ்த தண்டத்துல கடத்தை உண்டு பண்ணக்கூடிய ஸ்வரூப யோகியதை இருக்குன்னு சொன்னா தண்டத்துவம் இருக்குங்கிறதுனால, வேற அதுல காரணத்துவம் இல்லை. ஏன்னா அது எந்த தண்ட எந்த கட்டத்தையும் உண்டு பண்ணல, அதனால அதுக்கு நேர காரணத்துவம் சொல்ல முடியாது. ஆனா காரணம் ஆகிறதுக்கு ஸ்வரூப யோகியதைங்கிறது என்ன, தண்டத்துவம் அங்க இருக்கு. அதே மாதிரி இந்த ஸ்வரூப யோகியதைங்கிறது வேற, இது நான் முன்னாடியே ஸ்வரூப யோகியதைங்கிறது இந்த பிரகிருதத்துல என்ன, இந்த ததாகாரத்துவம் அப்படின்னு சொன்னேன், ஆகாராட்ச ஸ்வரூப சம்பந்த விசேஷம் இதுதான் ஸ்வரூப யோகியத்துவம். இந்த ஸ்வரூப யோகியத்துவத்தை வச்சுண்டு இதனால வரக்கூடிய பலம் என்ன, அஜான நிவத்தி விஷயே சைதன்யோபராக இதெல்லாம் வருது. இது பலம். இப்ப என்னாச்சு, பலனே காரியமாக வரும்போது அது பலோபதாயகம்னு சொல்றது, அந்த காரியம் வரத்துக்கு முன்னாடி அதை ஸ்வரூப யோகியம்னு சொல்றது, ரெண்டும் வித்தியாசமாக இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி அதுவே இதுங்கிறது இல்லை. நிவர்த்தி ஜனன ஸ்வரூப யோகியதையா பலோபதானத்தை சாத்தியத்துவேன சுவான பேட்சணா ஆத்மாசிரயங்கிற தோஷம் சொன்னான். ஆத்மாசிரயம்னு சொன்ன தன்னை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் தெரிஞ்சிருந்தா தான் முடியும்னு சொன்ன ஆத்மாசிரியம். ரெண்டை வச்சுட்டு ஒன்னை தெரிஞ்சுக்கிறதுக்கு ரெண்டு தெரிஞ்சுட்டா தான் முடியும், ரெண்டை தெரிஞ்சுக்கணும்னா ஒன்னை தெரிஞ்சுட்டா தான் முடியும்னு சொன்னா அன்யோன்யாசிரியம். இப்படி இருந்தா புரிஞ்சுக்க முடியாது. ஒன்னை தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா இதுக்கு முன்னாடியே உனக்கு ஒன்னு தெரிஞ்சிருந்தா தான் முடியும்னு சொல்லிட்டேன், இது ஆத்மாசிரியம். அப்ப இப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டா, இங்க ததாகாரத்வம்னா என்ன, அது புரியலையே, ததாகாரத்வம் ததாகாரத்வம் சொல்றீங்க அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கிறேன். கேட்கும்போது அவர் என்ன சொன்னார், அதான் அஜானத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய அந்த இது இருக்கே அதுதான் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா, அஜான நிவர்த்தகத்துவமேவ ததாகாரத்வம்னு சொன்னப்பல சரியா. அப்ப நான் கேட்கிறேன், அஜான நிவர்த்தகத்துவம் எப்படின்னு சொன்னா ததாகாரத்வம் அப்படின்னு சொன்னா ஆத்மாசிரியமே வந்துடும். ஏன்னா அஜான நிவர்த்தகத்துவமேவ ததாகாரத்துவம்னு சொல்லிட்டு அஜான நிவர்த்தகத்துவம் எந்த விருத்திக்கு வரும்னு சொன்னா ததாகார விருத்திக்கு தான் வரும்னு சொன்னாக்க, அந்த ததாகாரத்துவமே அதுக்கு தன்னையே தனக்கே புரிஞ்சுக்கிறதுக்கு ஹேதுவாக சொன்ன மாதிரி ஆயிடும். இது ஆத்மாசிரியம். இந்த ஆத்மாசிரியத்தை அவர் சங்கிச்சார் நியாயாமதுகாரர். இல்லை, இங்க ஆத்மாசிரியம் இல்லை, ரெண்டையும் நான் பிரிச்சு முட்டேன். ததாகாரத்துவம் அப்படிங்கிறது அந்த யோகிதாவச்சேதகமான ஒரு தர்மம், இது சாட்சிதேத்தியம். நீங்க அஜான நிவர்த்தி வரதா வரலையாங்கிறத பலத்தை பார்த்துட்டு கண்டுபிடிக்கணுங்கிற அவசியம் இல்லை. தியானம் உங்களுக்கு தெரியும் போதே ஓ இந்த ஆதாரம் அப்படிங்கிறது தெரிகிறது. அந்த அதனால இது இது வந்து அதை காரியத்தை வச்சுமே கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, முன்னாடி தெரியக்கூடியது சதாகாரத்தம். இதனால வரக்கூடிய பலம் என்ன? அஜ்ஞான நிவர்த்தி, விஷயாவச்சேதையின சைத்தன்ய அபிவியக்தி, இதெல்லாம் பலம் அப்புறமாக வருது. இந்த மாதிரி நான் பிரித்து கொடுத்துட்டேன். அதனால ஆத்மாசிரிய தோஷம் இருக்கு. நிவர்த்தி ஸ்வரூப ஜனன யோக் இல்லை ஸ்வரூப யோக்கியதையா நிவர்த்தி ஜனனாலே நிவர்த்தி ஜனன ஸ்வரூப யோக்கியதையா ஃபலோபதானத்தை சாத்தியத்துவேனா ஸ்வ அனபேக்ஷனா, அதனால ஆத்மாசிரியம் இல்லை.
அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 9ஆம் தேதி அடுத்த ஒரு நாள் அந்த நாள்